சிதகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூர் அனிச்சம் இயற்கை தேனி பண்ணை திரு கே பிரபு அவர்கள் இன்று உலக தேனீக்கள் தினத்தை முன்னிட்டு நீங்களும் தேனி வளர்க்கலாம் என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் மே 20 சர்வதேச தேனீக்கள் தினமான இன்று 18ஆம் நூற்றாண்டில் ஸ்லோவேனியாவில் நவீன தேனீக்கள் வளர்ப்பு முறைகளின் முன்னோடியான அன்டோன் ஜென்சா என்பவரின் பிறந்த தினம்தான் மே 20. உலகம் முழுவதும் இன்று தேனீக்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. சுறுசுறுப்பு, தேடல், கூட்டு முயற்சி போன்றவற்றின் தேவையை மனித குலத்திற்கு கற்பிக்கின்றன தேனீக்கள். ஆனால் அத்தகைய தேனீக்கள் தற்போது வேகமாக அழிந்து வரும் உயிரினங்கள் பட்டியலில் சேர்ந்துள்ளது என்பது வருத்தமளிக்கிறது. இதனால் தேனீக்களின் முக்கியத்துவத்தை மனித குலம் உணர்ந்து கொள்ளும் வகையில் உலக தேனீக்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் தேனீக்கள் குறித்த, தேனீ வளர்ப்பு குறித்த சில சுவாரஸ்யமான தகவல்களை பகிர ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூர் அனிச்சம் இயற்கை தேனிப்பண்ணை திரு கே பிரபு அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
வணக்கம் சார். புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
ஒவ்வொரு ஆண்டும் உலக தேனீக்கள் தினமானது ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை கொண்டுதான் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு எந்த மைய கருத்தை கொண்டு இந்த உலக தேனீக்கள் தினம் கொண்டாடப்படுகிறது?
சார், இன்றைய சூழலில் பார்த்தோம்னா தேனீ வளர்ப்பு அப்படின்றது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒன்று அமைஞ்சிருக்கு. ஸோ இதோடைய முக்கியத்துவத்தை வந்து நம்ம உலக மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு ஆண்டும் மே 20 வந்து உலக தேனீக்கள் தினமாக வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நாளில் வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஒரு கருப்பொருளை பற்றி பேசிக்கிட்டு வரோம். ஸோ அந்த வகையில் இந்த 2023 வந்து உலக தேனீக்கள் தினம் 2023 என்ன கருப்பொருளாக செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேனீக்களுடைய மகரந்த சேர்க்கை அது வந்து எப்படி விவசாய உற்பத்தியில் மிக முக்கிய ஒன்றாக விளங்குது அப்படிங்கிறத பற்றி தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தேனீக்கள் அப்படின்னாலே மகரந்த சேர்க்கை மூலமாக உணவு உற்பத்திக்கு வந்து மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்குது.
நல்லதொரு சிறந்த கருப்பொருளை கொண்டு இன்றைய தேனீக்கள் தினமானது கொண்டாடப்பட்டு வருகிறது. மகரந்த சேர்க்கை என்பது விவசாய உற்பத்திற்கும் தேனீ வளர்ப்பு முறைக்கும் முக்கியமான அடிப்படை களமாக இருக்கிறது. அந்த வகையில் தேனீ வளர்ப்பு முறை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
நாங்க வந்து என்னோட நண்பர்கள் 2 பேர் இருக்காங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்துதான் நாங்க வந்து 2018 இந்த தேனீ வளர்ப்பு வந்து தொடங்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணி ஆரம்பிச்சோம். ஸோ பேசிக்கா சொல்லணும்னா நாங்க எல்லாருமே ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரிகள் தான். ஸோ தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு ஒரு பகுதி நேர வேலையாக தான் நாங்கள் இருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து கோயம்புத்தூரில் இருக்க வேளாண் பல்கலைக்கழகத்தில் தான் ஒரு சின்ன பயிற்சி ஒன்று கலந்துக்கிட்டோம். பயிற்சியில் கலந்துக்கிட்டு அப்புறம் எங்களோட அனுபவத்தின் மூலமாக நாங்கள் நிறைய ஆன்லைனில் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கிட்டு, ஸோ தொடக்கத்தில் ஒரு 4 பெட்டி வாங்கி எங்களுடைய வீட்டிலேயே வச்சு தான் நாங்கள் இந்த தேனி வளர்ப்பு அப்படின்றத ஆரம்பித்தோம். ஸோ அதுக்கப்புறம் நிறைய அதுலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு, ஸோ இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பெட்டிகளுக்கு மேலே வச்சு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதிலிருந்து நாங்கள் சுத்தமான இயற்கை தேனை வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் அப்புறம் மற்ற ஆன்லைனில் கேட்குறவங்களுக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு வரோம். ஸோ எங்கள் இதன் மூலமாக வந்து நம்ம இயற்கை விவசாயத்தை உபயோகிக்க முடியும். நம்மளுடைய தேனோட தேவையை வந்து நம்மளே நம்மளோட தேவையை வந்து போதிக்க முடியும். நம்ம முதல்ல வந்து தேனீ வளர்ப்பு அப்படின்ற ஒன்று ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய சூழலுக்கும் நம்மளோட மாநிலத்தோட காலநிலைக்கு ஏற்ற மாதிரியான முதல்ல ஒரு தேனீ வகையை வந்து நம்ம தேர்வு செய்ய வேண்டியிருக்கும். அந்த வகையில் பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து மொத்தமாக ஒரு 4 தேனீ வகைகள் வந்து இருக்கு. ஸோ இந்திய தேனி, மலைத்தேனி, கொம்பு தேனி, கொசு தேனி அப்படின்ற அந்த 4 வகை இருக்கு. ஸோ அதில் வந்து நமக்கு மிகவும் பொருத்தமானது ஏற்றது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இந்திய தேனி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டு தேன் வகை தான். ஸோ இதோட அறிவியல் பெயர் வந்து சரணா இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மற்ற 3 வகை தேனீக்களை விட நமக்கு வந்து பெட்டியில் வச்சு வளர்க்குறதுக்கும் ஸோ நான் அதிகமான பூச்சி மற்றும் நோய் எதிர்ப்பு தாக்குதல்லாம் வந்து அதிகமாக அதை எதிர்த்து வாழக்கூடிய ஒரு தகுதி வந்து இந்த சரணா இண்டிகா அப்படின்ற வகைக்கு வந்து இருக்கு. ஸோ மற்ற மலைத்தேனி அப்படின்றது இதை விட கொஞ்சம் மாறுபட்டதாக இருக்கும். இப்போ இந்திய தேனி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பெட்டிகளில் ஒரு இருட்டான சூழலை வச்சு நம்ம வளர்க்கலாம். ஸோ அது வந்து அவ்வளோ ஆபத்து கிடையாது. ஆனால் மலைத்தேனி அப்படின்றது நம்ம இயல்பாக வந்து காடுகள்லையும் மரங்கள்லையும் பார்க்கக்கூடிய ஒரே அடுக்காலான அடையை வந்து கட்டியிருக்கும். ஸோ அது வந்து இந்திய தேனியை விட அளவு வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும். மற்றபடி மற்ற இருக்கக்கூடிய கொம்பு தேனி கொசு தேனி அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப கம்மியான அளவு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம வீட்டில் வந்து பெட்டிகளை வச்சு வளர்ப்பதற்கு அவ்வளவு ஏற்றதா இருக்காது.
ரொம்ப அருமையா சொன்னீங்க. தேனீக்களின் ரகம் பல வகைகள் இருந்தாலும் கூட மகரந்த உற்பத்திக்கும் தேனி உற்பத்திக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய தேனி ரகங்கள் பற்றி சொல்லுங்க. உங்களுடைய தேனி பண்ணையில் எந்த வகை தேனி ரகங்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்திட்டு இருக்கீங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
நம்ம செலக்ட் பண்ணிருக்க வகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய தேனின்ற நாட்டு தேனி தான். ஸோ இதே வந்து நம்ம பொதுவாக நம்ம தேனி வளர்ப்பில் இருக்கு எல்லாருமே இதை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து பயன்படுத்தக்கூடிய இத்தாலிய தேனி அப்படின்ற இன்னொரு வகை இருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம பயன்படுத்தும் போது இன்னும் அதிகமான நம்ம தேனை வந்து நம்ம பெற முடியும். ஆனால் இதுக்கான உணவு தேவை அப்படின்றத இன்னும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம நிறைவு செய்தோம் அப்படின்னாக்கா இத்தாலிய தேனி வளர்ப்பும் தமிழ்நாட்டில் சாத்தியமாகும். ஆனால் அதிக அளவிலான தேன் வளர்ப்பாளர்கள் என்ன பண்ணுறோம்னா இந்திய தேனி தான் நம்ம தேர்வு செஞ்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்திய தேனி வந்து எல்லா காலநிலைக்கும் பொருத்தமானதாக இருக்கும். ஸோ இந்திய தேனி நம்ம தேர்வு செஞ்சு வளர்க்குறது தான் ஒரு தொடக்கத்தில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அதிகமாக கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னா இந்திய தேனி மிகவும் சரியான தேர்வாக இருக்கும்.
சரிங்க சார், இப்போ தேனீக்களை தேர்வு செஞ்சாச்சு, அதனை தொடர்ந்து தேனி வளர்ப்பு முறைக்கு ஏற்ற இடம் எவ்வாறு அமைய வேண்டும், அதை பற்றி சொல்லுங்க சார்.
இடங்கள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சாதாரணமாக நம்ம தொடக்கத்தில் பண்ணும்போது நம்ம வீட்டிலேயே வச்சு கூட பண்ணலாம். ஆனா முக்கியமா என்ன பாக்கணும்னா அதுக்கு நிழல் தர மாதிரியான ஒரு இடம் இருக்கு. நம்ம வீட்டு மொட்டை மாடியா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு மூணு பின் பக்கத்துல வச்சு வளர்த்தாலும் சரி, அதுக்கேற்ற ஒரு சின்ன நிழல் மட்டும் நம்ம ஏற்படுத்தி கொடுத்தாலே போதுமானதுதான். மற்றபடி வீடு தாண்டி நம்ம நம்மளோட விவசாய தோட்டங்கள்ல ஒரு தென்னந்தோப்பாகட்டும் மாந்தோப்பு இந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் அதற்கேற்ற நிழல் ஏற்படுத்தி கொடுத்துட்டு மரத்துக்கு அடியிலே வச்சுட்டோம்னாலே நம்ம சரியான ஒரு தேர்வு தான் இருக்கும். அந்த இடத்த செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுடைய தேனி வளர்ப்பு பெட்டியை வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணி கொடுத்துட்டு முறையான பராமரிப்பு செய்தாலே நம்ம எல்லா இடத்திலும் நம்ம தேனி வளர்ப்பு அப்படின்றது சாத்தியமாக ஒன்றா இருக்கும்.
ரொம்பவே சிறப்பு. இயற்கை முறையில் தேனி பண்ணை அமைச்சு உற்பத்தி பண்றீங்க. தேனி வளர்ப்பு முறையில் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள், தேவையான கருவிகள், இப்ப கூட பெட்டி என்று குறிப்பிட்டீர்கள், அந்த வகையில் அந்த பெட்டி எதற்காக பயன்படுத்தப்படுகிறது, அந்த பெட்டியின் செயல்பாடு எந்த வகையில் பயனுள்ளதாக அமைகிறது, அதை பற்றி சொல்லுங்க சார்.
தேனி வளர்ப்பு பெட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழகத்துல பயன்படுத்தக்கூடிய பெட்டியோட வகை வந்து மார்த்தாண்டம் வகை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து முத முதல்ல கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தேனி வளர்ப்பாளர்கள் தான். ஸோ நம்ம இந்திய தேனியுடைய அதனுடைய திறனுக்கு ஏற்ற வகையில ஒரு குறிப்பிட்ட அளவுல வந்து இந்த மார்த்தாண்டம் வகை தேனி பெட்டி அப்படின்ற ஒண்ணு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அது உண்மையில மிகவும் சிறப்பான ஒரு வகையா வந்து இருக்கு. ஸோ இந்த மார்த்தாண்டம் தேனி பெட்டி வகை அப்படின்றத பார்த்தோம்னா ஸோ ரெண்டு வகை ரெண்டு அடுக்கு வந்து இதுல இருக்கு. ஸோ கீழே வந்து ஒரு புழு அறை அப்படின்னு சொல்லுவோம், மேல வந்து தேன் அறை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ புழு அறையில வந்து பார்த்தோம்னா மொத்தமா வந்து ஒரு ஆறு சட்டங்கள் வந்து வச்சிருக்கோம். ஸோ இந்த ஆறு சட்டங்கள் முழுக்கவே பார்த்தோம்னா தேனீக்களும் அது ராணி தேனி அது கூட இருக்கக்கூடிய வேலைக்கார தேனீக்கள் ஆண் தேனீக்கள். ஸோ இதோடைய இனச்சரில் ஈடுபட்டு ராணி தேனி இருக்கக்கூடிய முட்டைகளும் அந்த முட்டைகள் பொறிச்சு புழுவா வளர்ந்து ஸோ அதோடைய அந்த இன விருத்தி நடவடிக்கையில் மட்டும்தான் ஈடுபடக்கூடிய ஒரு இடமாக இந்த புழு அறை அப்படின்றது இருக்கும். ஸோ அதுக்கு மேல இருக்கக்கூடிய நம்மளுடைய தேன் அறையில பார்த்தோம்னா மொத்தமா அஞ்சு சட்டங்கள் வந்து நம்ம வச்சுக்கோம். இது அஞ்சுன்றது குறைந்த எண்ணிக்கை தான், அஞ்சுல இருந்து நம்ம ஏழு சட்டங்கள் வரைக்கும் மேல வச்சுக்கலாம். ஸோ இந்த தேன் அறையில் இருக்கக்கூடிய சட்டங்கள்ல தான் வேலைக்கார தேனிக்கெல்லாம் வந்து அடையை கட்டிட்டு தேனை வந்து சேகரிச்சு வைப்பாங்க. ஸோ நம்ம இந்த தேன் அறையில இருந்து நம்ம சட்டங்களை வச்சு நம்ம தேன் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு மேல வந்து மேல ஒரு மூடி வந்து வரும். ஸோ இந்த மூன்று பகுதிகள் தான் இந்த மார்த்தாண்ட வகை தேனி பெட்டியில வந்து முக்கியமானதா இருக்கும். அடியில வந்து ஒரு பலகை மாதிரி நம்ம வச்சிருக்கோம் பாதுகாப்புக்காக. தேனீக்கள் போயிட்டு வர்றதுக்கும் வெளியே போறதுக்கும் ஒரு சின்ன வழி மட்டும் பலகைக்கும் அந்த கூழாரி கீழே வந்து இருக்கும் சின்ன சைஸ்ல.
ரொம்பவே அருமையா அந்த பெட்டியின் அமைப்பு அதன் செயல்பாடு பற்றி சொன்னீங்க. அந்த பெட்டியிலிருந்து தேனை பிரித்து எடுக்கும் முறை, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
பொதுவாக நம்மளுடைய தேனி பெட்டியில தேன் அறையில இருக்கக்கூடிய அந்த சட்டங்கள் இருக்கு மட்டும் தான் நம்ம தேனை வந்து நம்மளுடைய தேவைக்காக நம்ம எடுத்துக்கோம். புழு அறையிலுமே வந்து தேனை வச்சிருக்கோம் தேனி. ஸோ அந்த தேனை வந்து நம்ம எடுக்க தேவையில்லை, அது வந்து அவங்க அங்க இருக்கக்கூடிய ராணி தேனிக்கும் மற்ற வேலைக்கார தேனிகளுக்கும் உணவுக்காக நம்ம வந்து விட்டுடலாம். ஸோ மேல இருக்கக்கூடிய தேன் அறையில இருந்து மட்டும் நம்ம தேனை வந்து எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக நம்ம பயன்படுத்துற உபகரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரெண்டு வகையை பயன்படுத்தலாம். ஒன்று டைரக்டா வந்து நம்மளே வந்து அந்த அடைகளை வந்து கட் பண்ணிட்டு அதை நம்மளே வந்து புழிஞ்சு தேனை எடுத்துக்கலாம். ஸோ ஆனா இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா அந்த அடையை வந்து நம்ம திரும்ப பயன்படுத்த முடியாது. அது திரும்ப வந்து நம்ம வேலைக்கார தேனீக்கெல்லாம் அந்த அடையை கட்டி திரும்ப அடுத்த முறை தேன் வந்து அதை வைக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம ஒரு வணிக நோக்கில் வந்து நம்ம தேனியை வளர்ப்பில் வந்து ஈடுபடும் போது நம்ம அடையை சேதப்படுத்தாமலே நம்ம தேனை வந்து எடுக்கணும் அப்படின்னா இதுக்காக வந்து ஒரு சின்ன ஒரு கருவி வந்து இருக்கு தேனை வந்து எடுக்கிறதுக்காகவே, ஒரு சின்ன ட்ரம் மாதிரி தான் இருக்கும் அதில். ஸோ அதில் வந்து நம்ம அந்த தேனி சட்டகத்தை அந்த தேனை அடைய எடுத்து அந்த ட்ரம் ஃப்ரேம் குள்ள வச்சு நம்ம ஒரு சுத்தனம்னாலே போதும், தேன் மட்டும் தனியாக பிரிஞ்சு வந்துடும், அடையும் வந்து சேதமடையாமல் வந்து இருக்கும். ஸோ இதனால வந்து நம்ம அடையை வந்து திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அந்த அடையை எடுத்துன்னு போய் நம்ம திரும்ப அதே தேன் அறைக்குள்ள வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து வேலைக்கார தேனி வந்து அடை கட்ட வேண்டிய வேலை இருக்காது. ஸோ திரும்ப வந்து தேன் மட்டும்தான் அதில் போயிட்டு ஃபில் பண்ணிட்டு வந்துடும். ஸோ நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே ஒன் மந்த் இடைவெளியிலே நம்ம வந்து தேன் எடுத்துக்கலாம்.
ரொம்பவே அருமையாக சொன்னீங்க. தேனியை பொறுத்தவரை எந்த வகையான உணவுகள் கொடுக்குறீங்க? உணவூட்டு முறைங்கிறது, உணவூட்டு முறை என்பது தேனீ வளர்ப்பு முறையில் முக்கியமான ஒன்று. அதாவது மதுரம் தரக்கூடிய மகரந்தத்தை உற்பத்தி செய்யக்கூடிய தேனீக்களுக்கான பயிர் வகைகள் எந்த மாதிரியான உணவுகளை கொடுக்குறீங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார்.
தேனீக்கள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அது பூக்கள் இருந்து பார்த்தோம்னா மதுரத்தை எடுத்துட்டு வரும், மகரந்தங்களையும் வந்து அதோடைய பின்னங்காலில் வந்து எடுத்துட்டு வரும். உதா பார்த்தா வேலைக்கார தேனீக்கள் தான் போயிட்டு தேனை அதாவது மகரந்தத்தையும் சரி மதுரத்தையும் சரி ரெண்டுமே வந்து எடுத்துட்டு வரும். அந்த வகையில் நாம் பார்த்தோம்னா மகரந்தம் தரக்கூடிய பயிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுல முக்கியமானதா வந்து முருங்கை, தென்னை, மா இது போன்ற பயிர்கள் தான் முக்கியமானதா இருக்கும். ஆனா இதெல்லாம் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். சோ மகரந்தம் விட நம்மளுக்கு தேன் அதிகமா கிடைக்கணும், அதுக்கு மதுரம் தான் ரொம்ப முக்கியமானது. சோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு வருஷத்துல நம்ம எப்படி பிரிச்சு பார்க்கணும் அப்படின்னா, இப்ப ஒரு ஜனவரி மாசம் ஆரம்பிக்கிறது, ஜனவரியிலிருந்து ஒரு மார்ச் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த காலங்கள்ல வந்து கொய்யா, சப்போட்டா, நெல்லி, முருங்கை, தும்பைப்பூ, துளசி இது போன்ற செடிகள்லாம் வந்து பூ பூக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டைம்ல வந்து இந்த செடிகள்ல இருந்து நம்ம அதிகமான தேனீக அதிக மதுரம் வந்து நமக்கு கிடைக்கும். அதுவே அந்த ஏப்ரல், மே, ஜூன் இந்த மாதங்கள்ல நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த காலத்துல பூக்கக்கூடிய வேப்ப மரம், குமுழ மரம், சந்தன மரம், காட்டாமணக்கு, கொன்றை, குறிஞ்சி, நாவல், புங்கை இது போன்ற மரங்கள்ல இருந்து நம்ம தேவையான மதுரம் வந்து நம்ம கிடைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து ஜூன், ஜூலை இது போன்ற மாதங்களை பார்த்தோம்னாக்கா புளிய மரம், நாட்டு கருவேல மரம், சீமை கருவேலர், சூரியகாந்தி இது போன்ற செடிகள் இருந்து நம்மளுக்கு மதுரம் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. சோ நம்ம வந்து வருடம் முழுக்க வந்து நமக்கு தேன் எடுத்துட்டே இருக்கணும், நம்ம ஒரு வணிக ரீதியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது ஒரே இடத்துல நம்மளோட பெட்டி வச்சு பண்ணாம இது போன்ற பூக்கள் பூக்கக்கூடிய இடங்களுக்கு பெட்டி நம்ம தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருந்தோம்னாக்கா நம்ம வருடம் முழுக்க தேன் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகும், ஆகஸ்ட், செப்டம்பர் இது போன்ற டைம்ல. சோ இந்த ஒரு ஆகஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு அக்டோபர் நவம்பர் வரைக்கும் நமக்கு தேன் வரத்து அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். சோ அந்த காலங்கள்ல நம்மளுக்கு தேன் வரத்து ரொம்பவே கம்மியாயிடும், பூக்களும் பூக்கிற டைம் வந்து கிடையாது அந்த டைம்ல. சோ அதுக்கடுத்து நம்மளுக்கு திரும்பவும் இந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த காலகட்டங்கள திரும்பவும் வந்து பார்த்தோம்னா யூகலிப்டஸ், எள்ளு, துவரை, கடுகு, அவரை, உளுந்து, சோளம் இது போன்ற பயிர் வகை பயிர்கள்லாம் வந்து நம்மளுக்கு பூ பூக்குற டைம் இது. சோ இந்த டைம்ல வந்து நம்ம இந்த செடிகள்ல எங்க அதிகமா பயிர் வச்சிருக்காங்களோ அங்க வந்து நம்ம தேனி பெட்டி வச்சோம்னா நமக்கு நிறைய மகரந்தம் வந்து நம்மளுக்கு மகரமும் சரி மதுரமும் சரி எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். சோ இது தவிர்த்து நம்ம ஒரு புதவ செடி அப்படின்னு சொல்லணும்னா தங்காரலி அப்படின்ற ஒரு இன்னும் ஒரு செடி இருக்கு, மஞ்சகடல்ல பூ பூக்குற செடி இது. சோ இது வந்து நம்மளுக்கு வருடம் முழுக்க பூ பூத்துக்கிட்டே இருக்கும். முருங்கையும் அதே போலதான் ஒரு தொடர்ந்து ஒரு 4-5 மாசத்துக்கு பூ பூத்துக்கிட்டே இருக்குச்சு. சோ இது போன்ற செடியெல்லாம் வந்து நம்ம ஒரே இடத்துல இருந்தாலும் சரி இல்ல அதிகமா எங்க வந்து வச்சிருக்காங்க ஒரு 2-3 ஏக்கர் பயிர் வந்து இருக்கிற இடத்துல நம்ம தேனி பெட்டி வச்சோம்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம பெட்டிங் எண்ணிக்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு சோ நம்ம ஒரு தேனி வளர்ப்பு அப்படிங்கறத ரொம்பவே ஒரு லாபகரமான ஒரு தொழிலாகவும் பண்ணலாம். சோ அப்படி இருக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி பண்றது நல்லா ஒரு சிறப்பானதா இருக்கும்.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க. தேனீ வளர்ப்பு பராமரிப்பு முறையின் போது தேனீக்கள் இடமுட்டு இடம்பெயருமா, மற்றும் தேனீக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள், தேனீக்களை நாம் எவ்வாறு பாதுகாக்கலாம், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
தேனீக்களுக்கு பாதுகாப்பு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அதோட எதிரிகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூச்சிகள் இல்ல மத்தபடி இந்த பள்ளி இது போன்றதுதான் நம்ம பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தோம்னா. சோ அதுக்காக வந்து நம்ம நீங்க கேட்டீங்க இடமிட்டு இடம்பெயரும் போது அது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ பொதுவா வந்து ஒரு தேனி கூட்டத்துல வந்து ராணி தேனி தான் ரொம்ப முக்கியமானது. சோ ராணி தேனியோட இருப்ப வச்சுதான் மற்ற வேலைக்கார தேனியாவட்டும் ஆண் தேனியாவட்டும் அது வந்து அந்த தேன் கூட்டத்துல வந்து நினைச்சிருக்கும். சோ ராணி தேனியை வந்து நம்ம எந்த அளவுல பாதுகாப்பு வைக்கிறோமோ அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை. சோ ராணி பெட்டி வந்து வெளியே போகாம இருக்கிறது நம்ம அதுக்கேற்ற சூழலை வந்து நம்ம பெட்டிக்குள்ள உருவாக்கி தரணும். சோ அதுக்குள்ள வந்து எந்த ஒரு தொடர்ந்து நம்ம தொடர்ந்து பராமரிச்சே இருக்கணும். ஒரு வாரமோ இல்ல 10 நாள் இடைவெளியில தொடர்ந்து நம்ம அதை பராமரிச்சு இருக்கும் போது ராணி தேனிக்கு வந்து சுத்தமா இருக்கும் அந்த பெட்டி. சோ ராணி தேனி வந்து அந்த கூட்டை விட்டு வெளியே போகாது. ஒன்ஸ் வந்து ராணி தேனிக்கு வந்து அந்த சூழல் பிடிக்கல, அந்த பெட்டி வந்து பிடிக்கல அப்படின்னா ராணி தேனி வந்து அந்த பெட்டி விட்டு வெளியேறிடும். அதுக்கேத்த இடம் வந்து எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி ராணி தேனி வெளியே போயிடும். சோ ராணி தேனி வெளியே போயிருச்சு அப்படின்னாலே மற்ற தேனீக்களுமே வந்து அந்த கூட்டை விட்டு வெளியே போக சான்ஸ் இருக்கு. சோ அதனால நம்ம ராணி தேனிக்கு ஏற்ற சூழலை நம்ம உருவாக்கி கொடுத்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சோ மற்றபடி வந்து எறும்பு, பள்ளியோ, மற்ற பூரான், பூச்சி, தேல் இது போன்ற எந்த ஒரு உயிரினமே தேனி பெட்டிக்குள்ள போகாம நம்ம பாத்துக்கணும். சோ இதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா தேனி பெட்டி வந்து தரையில வைக்காம சோ தரையில இருந்து ஒரு 2 அடி உயரமான ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம தேனி பெட்டி வச்சு பராமரிக்கலாம். சோ எறும்பு உள்ள போகாம இருக்கிறதுக்காக நம்ம கிரீஸோ இல்ல வேப்பெண்ணையோ இது போன்றத வந்து நம்ம தாங்கிகள்ல வந்து தடை வச்சிட்டோம்னாக்கா சோ எறும்பு வந்து உள்ள போகாம இருக்கும். சோ இதை வந்து நம்ம மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தொடர்ந்து சரியான கால இடைவெளியில வந்து நம்ம பராமரிச்சுட்டு வந்தோம்னாலே தேனி பெட்டு சுத்தமானதா இருக்கும், ராணி தேனி வெளியே போகாது, நம்ம கரெக்டா வந்து தேனி கூட்டம் வந்து இடம்பெறவும் பார்த்துக்கலாம், தடுக்கலாம்.
இயற்கை சார்ந்த விவசாயமாக இருக்கட்டும், இயற்கை சார்ந்த தேனி வளர்ப்பு முறைகளாக இருக்கட்டும், பொதுவாகவே இயற்கை சார்ந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு முறைகளுக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடியது காலநிலை தான். அந்த வகையில் தேனி வளர்ப்பு முறையை பொறுத்தவரையில் எந்த மாதிரியான காலகட்டத்தில் காலநிலை மாற்றத்தின் அடிப்படையில் தேனி வளர்ப்பு முறையை நம்ம செய்யலாம்?
தேனி வளர்ப்பு அப்படின்றது நம்ம ஒரே இடத்துல வந்து தொடக்கத்துல ஒரே ஒரு இடம் வீட்டுல வச்சோ, நம்மளுடைய வீட்டுக்கு பின்னாடி வச்சு நம்ம பண்றோம் அப்படின்னா, சோ இதுல காலநிலை அப்படின்றது ரொம்ப முக்கியம் தான். இப்போ நாங்களே கூட எங்க ஊர் வந்து திருமால்பூர் ராணிப்பேட்டை அப்படின்னு சொல்லியிருந்தா ரொம்ப வந்து வெயில் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா தான் இது. மற்ற இடங்களை விட இங்க வந்து பூ பூக்கிற செடி மரம் எல்லாமே ரொம்ப கம்மியான இருக்கக்கூடிய இடம் தான். ஸோ நாங்க முதல்ல இந்த ஆரம்பிக்கும் போது கூட ஒரு சம்மர் டைம் தான், சம்மர் ஆடி மாசம் போல இருக்கு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கும் போது நல்ல ஒரு மழையும் வெயிலும் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அந்த சூழல் வந்து ஒத்துக்கவே இல்லை. அங்க முதல்ல 4 பெட்டி வைக்கும் போதுமே அந்த சூழல் ஒத்துக்காம 4 பெட்டிகளை 2 பெட்டியில வந்து தேனி கூட்டம் ஓடி போயிருச்சு. ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம தொடக்கத்துல முதல்ல நம்ம பண்ணும்போது அதுக்கு ஏற்ற சூழல் காலநிலை நிலவும் போது அப்பதான் நம்ம வைக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற சூழல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜனவரி டு மார்ச் இந்த காலங்களில் நம்ம ஒரு பெட்டியை புதுசாக வாங்கி வச்சாலுமே சிறப்பானதா இருக்கும். ஏன்னா இந்த டைம்ல வந்து வெயில் ரொம்ப கம்மியானதா இருக்கும், மழை கண்டிப்பாக வராது ஜனவரி டு மார்ச் டைம்ல. ஸோ வெயிலுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த டைம்ல நம்ம வச்சோம்னாக்கா அது அந்த இடத்துக்கு வந்து ஏற்ற மாதிரி அதுக்கு அடாப்ட் பண்ணிக்கிட்டு தேனி கூட்டம் வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு மார்ச் மாதத்துக்குள்ள தேனியை வந்து அந்த இடத்து புது இடத்துக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அது அடுத்து வரக்கூடிய அந்த கோடை காலத்தையும் அது நல்லா சமாளிச்சுக்கும். தேனி மழை காலத்தையும் சமாளிச்சுட்டு நல்லா வரும். ஸோ அதுக்கு அந்த வெயில் காலத்தை தாங்கிக்கிற மாதிரி நம்ம அந்த டைம்ல மட்டும் நல்ல ஒரு நடலா இருக்கணும். அந்த இடம் மழை வந்து தண்ணி வந்து உள்ள போயிடாமல் பார்த்துக்கணும் மழை காலத்துல. ஸோ அதுக்கு வந்து மேலே வந்து ஏதாவது சாக்கு பெய்யோ அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம வந்து எந்த எல்லா காலத்தையுமே வந்து நம்ம சர்வைல் பண்ணி அந்த தேனி கூட்டத்தை வெற்றிகரமா வந்து நம்ம வச்சுக்க முடியும் தேனி பெட்டியோட.
ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார். தேன் வளர்ப்பு முறையில் பெறப்படக்கூடிய தேன் உற்பத்தி, பெறக்கூடிய தேனின் அளவு, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
தேன் உற்பத்தி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இப்போ ஒரு பெட்டியில வந்து நம்ம தேன் அறையிலிருந்து மட்டும்தான் நம்ம தேன் வந்து எடுப்போம். அதுல மொத்தமா வந்து ஒரு 5 ஃப்ரேம் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல வளமான ஒரு இடத்துல அதிகமா பூ பூக்கள் செடியோ மரங்களோ இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம பெட்டி வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தோராயமா வந்து ஒரு பெட்டிக்கு ஒரு மாசத்துல 1.25 கிலோல இருந்து 1 கிலோ வரைக்கும் நம்ம ஒரு பெட்டி தேன் எடுக்கலாம். ஸோ நம்ம கிட்ட ஒரு குறைஞ்சது ஒரு 10 பெட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நமக்கு 10 கிலோ வரைக்கும் தேனி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் உறுதியே சொல்ல முடியாது, இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறிக்கிட்டு இருக்கும். ஒரு இடத்துல நல்ல அது 10 to 15 கிலோ கூட கிடைக்கலாம், ஒருத்தர் வந்து 5 கிலோ கம்மியா கூட கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து இதுல இருக்கு. ஸோ நம்ம தொடர்ந்து ஒரே அவரேஜா நம்மளுக்கு எப்பவுமே ஒரு 10 கிலோ கிடைச்சிட்டே இருக்கும் அப்படின்னா. ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெட்டிங்ல வந்து மாத்தி இடம் மாத்தி வச்சு பண்றதுதான் அது நல்லதா இருக்கும்.
ரொம்பவே அருமையாக சொன்னீங்க சார். இப்போ தேனி வளர்ப்பு முறையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் தேனி வளர்ப்பு முறை அல்லது பண்ணை ஆரம்பிப்பதற்கு முன்பாக செய்ய வேண்டிய ஆயத்த பணிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
இப்போ நீங்க புதுசாக வந்து தேன் வளர்ப்பு வந்து நீங்க ஆர்வமா இருக்கீங்க, தேன் பெட்டியை வந்து உங்களோட வீடுகள்லயும் உங்களுடைய தோட்டங்களையும் வைக்க போறீங்க அப்படின்னா, ஸோ முதல்ல வந்து நீங்க அது பற்றிய ஒரு சின்ன புரிதல் வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஸோ முதல்ல உங்களுடைய வீட்டில் வந்து தேனி பெட்டி எங்க வைக்க போறீங்க அப்படின்ற இடத்த தயார் பண்ணிட்டு அதை வந்து ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். நீங்க சுத்தமாக ஒரு நடல் நல்ல நடல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த பெட்டியை வந்து நீங்க வைப்பதற்கு ஒரு அது ஏற்ற இடத்த உதவி தரணும். அதே போல தேனி வளர்ப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க எல்லாமே வந்து ஆன்லைன்ல பாக்குறத விட, ஸோ நீங்க தேன் வளர்க்குறவங்க கிட்ட டைரக்டா நேரிலேயே போயிட்டு ஒரு நீங்களே நேரடியாக அதை பார்த்து அதை வந்து நம்ம அதுல என்னென்ன நுட்பங்கள்லாம் இருக்கு தேனிக்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். தேனீக்களை வந்து எப்படி செயல்படுது, அதோடைய வாழ்க்கை முறை வந்து எப்படி இருக்கு, அதோட வாழ்க்கை சுழற்சியில அது ஏன் தேனீக்கள் வந்து நம்மளுடைய இயற்கைக்கும் சரி நம்மளோட மனிதர்களுக்கும் சரியோ அது எவ்வளவு முக்கியத்துவம் சொல்லிட்டு அதை பத்தி நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு நல்ல ஆர்வமா இருக்கும் தேனி வளர்ப்பு அப்படின்றதுல. ஸோ அதை வந்து நம்ம எப்படி தொடர்ந்து எப்படி வார வாரம் எப்படி பராமரிக்கணும், அதை எப்படி தேனி எடுக்கணும், தேனி கூட்டங்கள் எப்படி பிரிக்கிறது, 2 தேனி கூட்டங்கள் எப்படி ஒன்னா சேர்க்கிறது, ஸோ இது போன்ற சின்ன சின்ன ஒரு வேலைகளை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே எல்லாராலையும் தேனி வளர்ப்பு அப்படின்றத நல்லாவே பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு பயிற்சி அப்படின்றது ரொம்ப அவசியமானதா இருக்கும். ஸோ அதை நீங்க தேனி வளர்ப்பாளர்கள்ட்டையோ அப்படி உங்களுக்கு அது முடியல அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்க வேளாண் பல்கலைக்கழகத்துல ஒவ்வொரு மாதமும் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையில வந்து தேனி வளர்ப்பு பயிற்சி கொடுக்குறாங்க. ஸோ அந்த பயிற்சியில் நீங்க கலந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒன்றா இருக்கும்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். தேன் என்பது அன்றாட வாழ்வில் இயற்கையாகவே தவிர்க்க முடியாத உணவாக உரலாகவும் பல்வேறு மருத்துவ குணங்கள் நிறைந்ததாகவும் இருக்கிறது. அந்த வகையில் பொதுவாக மக்களுக்கு தேன் மீது பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது. கலப்படமான தேன்கள், கலப்படம் இல்லாத தேன்கள் என குழப்பங்களோட மக்கள் இருக்கிறாங்க. தேன்களில் கலப்படம் இருக்கிறதா, கலப்படம் இல்லாத தேனை எவ்வாறு நம் கண்டறியலாம், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
நீங்களே வந்து தேன் வளர்த்தோம் அப்படின்னாலே நமக்கு வந்து தேன் கிடைச்சிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கலர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக நல்லா தெரியும். சாதாரண ஒரு அது இருக்கிற இடத்துக்கு ஏத்த மாதிரி அங்க இருக்க பூ அதுக்கேத்த மாதிரி பார்த்தோம்னா அந்த கலரே வந்து டிஃப்ரெண்டா தெரியும். சில நம்ம கடையில வாங்கக்கூடிய தேன் எடுத்துறோம்னாக்கா ஃபுல்லா வந்து கோல்டன் எல்லோ கலர்ல வந்து இருக்கும். ஆனா நீங்க அது நல்லா ஒரு முருங்கை செடி அதிகமா இருக்கிற இடத்துல நீங்க தேனி பெட்டி வச்சு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான தேன் அப்படின்றது ஒரு நல்ல ஒரு தேங்காய் எண்ணெய் கலர்ல இருக்கக்கூடிய வெள்ளையும் மஞ்சளும் கலந்த கலர்ல தான் உங்களுக்கு தேன் வந்து கிடைக்கும். சோ கலர் நம்ம பொதுவா பார்க்கும்போது கலர் அப்படின்றது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சோ இது கலர் வந்து அது எங்க இருக்கிற பெட்டிங் நடுவுல வந்து அது ரொம்ப ரொம்ப மாறி வந்து இருக்கும். சோ தேனி கலப்படம் பத்தி நம்ம இப்போ நம்ம யூடியூப்லயே கூட பார்த்தோம்னாக்கா நிறைய வீடியோக்கள் வந்து நம்ம பார்த்திருப்போம். ஒரு சின்ன கண்ணாடி டம்ளர்ல வந்து நம்ம தேனி எடுத்து உள்ள விட்டுட்டு அது வந்து கடைசி வரைக்கும் உள்ள போய் கரையாம இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து நல்ல தேனா இருந்துச்சு அப்படின்னா அது நாய் வந்து சாப்பிடாது. அப்போ நல்ல தேனியை வந்து நம்ம பேப்பர்ல வந்து நினைச்சு எரிச்சோம்னாக்கா அது எரியும் அப்படின்ற மாதிரி நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் போட்டுருப்பாங்க யூடியூப்ல. சோ அது எல்லாத்த விடமே எல்லாமே வந்து அதுக்கேத்த மாதிரி தேன்ல கலப்படம் பண்றவங்களும் வந்து இருந்துட்டு தான் இருக்கு செய்யறாங்க. தேன் சாதாரண ஒரு இயற்கையா நீங்க தேன் எடுத்து அது கூட வந்து வெள்ளமோ இல்ல வெள்ளம் பாகு இது போன்றதெல்லாம் கலந்து சோ அதுவும் வந்து நல்லா கட்டியா இருக்கும். அது நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த சோதனை எல்லாத்தையும் அது கிளியர் பண்ணிட்டு தான் வரும். சோ ஆனா நம்மளுக்கு அப்போ எப்பதான் எப்படிதான் உண்மையான தேனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஆய்வகத்துல நம்ம சோதனை பண்ணி கண்டுபிடிக்கும் போது மட்டும்தான் நமக்கு உண்மையான தேன் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். மத்தபடி வந்து நீங்க என்ன ஒரு மாதிரி புது சோதனை கண்டுபிடிச்சாலுமே அது எல்லாத்தையுமே வந்து போலி தேனும் வந்து அதை கிளியர் பண்ணிட்டு தான் வரும் நம்மளுக்கு. சோ சுத்தமான தேன் அப்படின்னு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா 100% வந்து ஆய்வு சோதனை ரொம்ப முக்கியமானது. அப்படி இல்லைன்னா நம்மளே தேனை வந்து உற்பத்தி பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கு ஒரு தேனிப்படி இருந்தாலே போதுமானது தான். ஸோ நம்மளே தேனை வந்து உற்பத்தி பண்ணி கிடைக்கும் போது நம்மளுக்கு இன்னும் சுத்தமான தேனை நம்ம கிடைச்சிக்கலாம். அதுதான் வந்து நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு கூட.
ரொம்பவே அருமையான விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்போ வந்து ஒவ்வொரு இளைஞர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் இந்த நிகழ்ச்சியை கேட்டதுக்கப்புறம் நானும் தேனி வளர்ப்பு முறையை பின்பற்றணும் தேனி வளர்ப்பு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு தொழில் செய்வதற்கு முக்கிய காரணியாக இருப்பது பொருளாதாரம் தான். அந்த வகையில் தேனி வளர்ப்பு முறைக்கு தேவைப்படக்கூடிய முதலீடு பொருளாதாரம் அடிப்படையான தேவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார்.
ஸோ தேனி வளர்ப்பு தொழிலை வந்து நீங்கள் முதல்ல தொடங்க போகிறீங்க அப்படின்னா முதலீடு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். நாங்கள் வந்து தொடங்கும் போது நாங்கள் எல்லாருமே வந்து அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போய் சேர்ந்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமில் எங்ககிட்ட இருந்ததே ரொம்ப ஒரு கம்மியான அமௌண்ட்டு தான். ஸோ குறைஞ்சது நீங்க வந்து உங்ககிட்ட ஒரு 5000 ரூபாய் இருந்தாலே போதுமானது தான். ரெண்டு தேனி பெட்டியை வந்து வாங்கி வச்சாலே போதுமானது ஸ்டார்டிங்ல. ஸோ அதை வச்சு நீங்க நல்லபடியா நல்லா நீங்க கத்துக்கிட்டு ஸோ அதுல அதுக்கப்புறம் அதை நல்லா கத்துக்கிட்டீங்க அந்த ரெண்டு தேனி கூட்டத்தை முறையா பராமரிச்சாலே போதும். அதுக்கப்புறம் நீங்க அந்த தேனி கூட்டத்திலிருந்து மற்ற தேனியை வந்து பிரிச்சு பிரிச்சு பண்ணாலே உங்களுக்கு நீங்க வந்து அதுல இருந்து ஒரு 10 பெட்டிகள் வரையும் உங்களால் உருவாக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க வெறும் காலி பெட்டிகளை மட்டும் வாங்கினாலே போதுமானது தான். புதுசா தேனி கூட்டத்தை வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ எல்லா ஒரு காலேஜுக்கு ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் ஸோ இப்படி எல்லாருமே வந்து நம்ம தேனி வளர்ப்பு அப்படின்றத பண்ணலாம். ஸோ அதுக்கு மற்ற தொழிலை கம்பேர் பண்ற விட தேனி வளர்ப்புக்கான முதலீடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு 5000 ரூபாயிலிருந்து 10000 ரூபாய்க்குள்ள முதலீடு இருந்தாலே போதுமானது.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். பொதுவாகவே தேனியை போல சுறுசுறுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சுறுசுறுப்புக்கும் உற்சாகத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய தேனீக்கள் அமைப்பு எந்த வகையில் அமைகிறது, தேனி கூட்டத்தின் செயல்பாடு எப்படி இருக்கும், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
இப்போ ஒவ்வொரு தேனி கூட்டத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கியமா மொத்தமே 3 தேனிகள் தான் இருக்கு. ஸோ ஒன்று ராணி தேனி கூட்டத்தோட தலைவி அப்படின்னா ராணி தேனி தான் சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததான் வந்து வேலைக்கார தேனீக்கள், அப்போ ராணி தேனி கூட இனச்சரிக்கை பண்ணக்கூடிய ஆண் தேனீக்கள். ஸோ இந்த 3 மட்டும்தான் ரொம்ப முக்கியமானது. ராணி தேனியை பொறுத்து தான் வந்து அந்த தேனி கூட்டம் வந்து நல்ல ஒரு வெற்றிகரமா செயல்படுதா அப்படின்றது அதோட ஆரோக்கியமும் ராணி தேனியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ வேலைக்கார தேனீக்கள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் அதை எல்லாமே வந்து அதுவும் ஒரு பெண் தேனி தான். ஸோ நம்ம மனிதர்கள் நம்ம ஆறு அறிவு அப்படின்னு சொல்றத விட தேனீக்களோட வாழ்க்கை முறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ ஒரு பின்தங்கி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம். ஸோ தேனீக்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து 24 மணி நேரமும் வந்து அது தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கு. ஆனால் அது செய்யக்கூடிய உழைப்பின் பலன் வந்து அது எதுவுமே எடுத்துக்கிறதே கிடையாது. ஸோ ஒவ்வொரு தேனியுமே வந்து அந்த அருங்கோண வடிவில் இருக்கக்கூடிய அதனுடைய அறைகளில் தான் வந்து தேனை சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து ஒவ்வொரு தேனை வந்து அதோட கூட்டு இருக்கிற இடத்துல இருந்து தேன் வந்து எங்க கிடைக்குது, அது மகரந்தமும் அதுவும் வந்து எங்க இருக்குது அப்படின்னு போய் பார்த்துட்டு வர்றதுக்கான அது வேலை செய்யக்கூடிய தனியா ஒரு குழு இருப்பாங்க வேலைக்கார தேனிகள்ல. அது தன்னுடைய அது போய் கண்டுபிடிச்சு வந்துருச்சு அப்படின்னா அது நடன அசைவு மூலமாக மற்ற வேலைக்கார தேனிகள் வந்து சொல்லி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த மகரத்தை எடுத்துட்டு வரதுக்கு ஒரு தனி குழு இருப்பாங்க வேலைக்கார தேனிகள்ல. அப்புறம் ஏதாவது ஒரு தேனிகளுக்கு வந்து வெளியில போயிட்டு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னாக்கா அதை சரி பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ வேலை பண்ணக்கூடிய ஒரு தேனி கூட்டமும் வந்து அதுக்குள்ளேயே இருக்கும். அப்புறம் ஏதாவது தேனி இறந்துருச்சு அப்படின்னாக்கா அதை தேனி கூட்டத்தில் தூக்கின் போயிட்டு வெளியே போடுறதுக்கு அதுக்கு சில துப்புரவு பணியாளர் மாதிரி செயல்படக்கூடிய சில தேனிகளும் வந்து தேனி கூட்டத்துக்குள்ளேயே இருக்கிறாங்க. ஸோ இப்படி எல்லாமே வந்து ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை மாதிரி தான் இந்த தேனீக்கள்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனுடைய வாழ்க்கை முறை அப்படின்றத பார்க்கும்போது நமக்கே வந்து ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும்.
சரிங்க சார், இப்போ பொதுவாகவே இயற்கை முறையில் தேனீக்கள் உற்பத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நாம் பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகளாக இருக்கட்டும், மருந்துகளாக இருக்கட்டும், அந்த மாதிரியான செயற்கை முறையில் பயன்படுத்தக்கூடிய உரங்கள் மூலமாக தேனீக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள், அதிலிருந்து நாம் தேனீக்களை எவ்வாறு பாதுகாக்கலாம், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார்.
ஸோ தேனீக்கள் வந்து வெளியில் வந்து உணவு தேட போகும்போது பார்த்தோம்னா, நம்ம இப்போ இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய பயிர்களில் வந்து நிறைய பூ பூக்கிற செடினாலே கத்தரி, எள்ளு, உளுந்து இது போன்ற பயிர்கள் நம்ம பயிர் வைக்கும்போது அது மேலே வந்து நம்ம நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துகிறோம். பயிர்கள் இருந்தாலுமே பூச்சிக்கொல்லி ரசாயன உரங்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இதெல்லாமே வந்து வெளியில் உணவு தேடி செல்லக்கூடிய அந்த தேனீக்கள் வந்து அதனால் நிறைய பாதிக்கப்பட்டு வழியில் வந்து இறந்து போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால வந்து அந்த தேனீ கூட்டத்தோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சு போயிட்டே இருக்கு. தேனீக்கள்லாம் வந்து எவ்வளோ தூரம் வந்து இந்த உலகத்தில் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதன் மூலமா மட்டும்தான் அயல் மகர்ந்து சேர்க்கை அப்படின்றது ஒன்று நடந்து உணவு உற்பத்தி அப்படின்றது தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ தேனீக்களோட அழிவு அப்படின்றது நம்ம மனிதர்களுக்கான அழிவு அப்படின்றது தான். ஸோ அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து இயற்கையான உரங்களை மட்டும் பயன்படுத்துவது நல்லதா இருக்கும். செயற்கையான வேதி உரங்கள் பயன்படுத்துறத சுத்தமா முடியல அப்படின்னாலும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறதுன்றது தேனீக்களோட பாதிப்புல இருந்து நம்ம கொஞ்சமாவது குறைக்கிறதுக்கு நல்லதா இருக்கும். ஸோ அதுக்கு மாற்று வழி என்ன அப்படின்னு பார்த்தா இயற்கை உரங்களை பயன்படுத்தலாம். ஸோ அப்படி இல்லைன்னா வேதி உரங்கள் பயன்படுத்துற இடத்துல இருந்து நம்மளோட தேனி பெட்டிகள் வந்து குறைஞ்ச அளவுக்கு ஒரு ரொம்ப தூரமான இடத்துல வச்சுக்கிறது, இந்த மாதிரியான முறைகளை ஃபாலோ பண்ணோம்னாக்கா தேனி வளர்ப்பும் வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க. உலக தேனீக்கள் தினமான இன்று தேனீக்கள் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை, தேனீ வளர்ப்பு முறை, பாதுகாப்பு, பாதிப்பு பற்றிய பல்வேறு கருத்துக்களை எங்களுடைய அழைப்பு ஏற்று வழங்கிய ராணிப்பேட்டை மாவட்டம் திருமால்பூர் அனிச்சம் இயற்கை தேனீப்பண்ணை திரு கே பிரபு அவர்களுக்கு புதிய பண்பலை சார்பாகவும் புதிய பண்பலை நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய புதுவை பண்பலை நேயர்களுக்கும் நிறுவனத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார்.
நேயர்களே, இதுவரை தேனீ வளர்ப்பு குறித்த உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.